நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
உலகில் நம்பர் ஒன் எண்ணெய் வளம் கொண்ட நாடு வெனிசுவேலா. ஆனால் இந்த எண்ணெய் அமெரிக்காவுக்கு சொந்தமானது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லி வருகிறார். இது ஏன் என்று விளக்குகிறார் ஊடகத்துறையில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் இரா சத்யநாதன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப வெனிசுவலா பற்றி பேச போறோம். உலகமே வந்து பேசிட்டு இருக்கிற வெனிசுவலால நம்ம அதுக்கு ஒரு வரலாறு பேசுவோமே இல்லையா? இப்ப சத்யநாதன், இப்ப உலகத்துல வந்து நம்பர் ஒன் எண்ணெய் வளம் கொண்ட நாடு வெனிசுவலா அப்படின்னு பார்க்கப்படுது. இப்ப சவுதி அரேபியாவோட கூட அதிகமாக வெனிசுவலா தான் ஆயில் இருக்கு, எண்ணெய் வளம் இருக்கு அப்படின்னு சொல்ற இந்த பின்னணியில, இன்னும் குறிப்பா வந்து உலகத்துல உள்ள எண்ணெய் வளத்துல 20% அதிகமான எண்ணெயை கொண்டிருக்கும் வெனிசுவலா பத்தி, இந்த எண்ணெய் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு, இதுக்கு அர்த்தம் என்ன?
அமெரிக்கா அதிரடியாக வெனிசுலாவுக்குள் புகுந்து ராணுவ தாக்குதலை நடத்தி அதிபர் மடுராவையும் அவரது மனைவியையும் கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்ததன் பிரதான நோக்கம் போதைப் பொருளை கட்டுப்படுத்தவா, அமெரிக்க டாலரை காப்பாற்றவா, அல்லது வெனிசுலாவில் மக்களாட்சி முறை நெறிப்படுத்தவா என்ற கேள்விகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட நிறைதல். அதெல்லாம் இல்லை, வெனிசுவேலாவின் எண்ணெய் உற்பத்தியையும் விநியோகத்தையும் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களிடம் ஒப்படைத்து அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் அங்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்குத்தான் என்று அதிபர் ட்ரம்ப் இப்போது கூறியிருக்கிறார். ரைசல், வெனிசுவேலா எங்கள் எண்ணெயை திருடிவிட்டது. இது அமெரிக்க வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய திருட்டாகும். அமெரிக்க நிறுவனங்கள் பெரும் பொருட்செலவில் நிர்மாணித்த எண்ணெய் உற்பத்திக்கு தேவையான கட்டமைப்புகளையும் அவர்கள் பறித்து கொண்டார்கள். அவை யாவும் இப்போது பழுதடைந்து துருப்பிடித்து பயனற்றவையாகி இருக்கின்றன. அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் அங்கு சென்று புதிய கட்டமைப்புகளை நிர்மாணிக்க போகின்றன என்று அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார்.
சத்யநாதன், இப்ப வெனிசுவேலா எங்க எண்ணெய் திருடி விட்டது, அங்குள்ள எண்ணெய் எல்லாம் அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் சொல்றது இருக்கட்டும், அவர் சொல்றதுக்கு வந்து வரலாற்று ஆதாரம் அப்படியான ப்ரூஃப் எதுவும் இருக்கா என்ன?
பாரம்பரியமாக விவசாய உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக இருந்த வெனிசுவேலா எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட 1930களின் பின் எண்ணெய் உற்பத்தி நாடாக மாற்றமடைந்தது. 100 மேற்பட்ட வெளிநாட்டு எண்ணெய் கம்பெனிகள் அங்கு வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டன. அப்போது வெனிசுவேலாவின் சர்வாதிகாரியாக இருந்த ஜெனரல் யுவான் கோமஸ் இதை ஆதரித்த போதும் எண்ணெய் மூலமாக வந்த வருமானம் மக்களுக்கு போய் சேரவில்லை. மாற்றாக ஸ்டாண்டர்ட் ஆயில், ஷெல், கல்ஃப் போன்ற மிகப்பெரிய வெளிநாட்டு நிறுவனங்களே பணம் சம்பாதித்தன. 1958 வெனிசுவேலா குடியாட்சி முறையை தழுவியது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவின் பிரதான நட்பு நாடாகவும் மாறியது. 1963 அதிபர் ஜான் கெனடி வெனிசுவேலா தென் அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சிறந்த நண்பன் என்றும் குறிப்பிட்டார். 1960 வெனிசுவேலா ஓபெக் என்ற எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் அமைப்பில் ஈரான், ஈராக், குவைட், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுடன் இணைந்தது. 1970 வரை அமெரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் வழங்கும் நாடாக வெனிசுவேலாவே இருந்தது. அமெரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் அங்கு எண்ணெய் உற்பத்தி செய்யும் கட்டமைப்புக்கு பல கோடி டாலர்களை செலவு செய்தன. 1976 என்ன நடந்தது? எல்லா எண்ணெய் உற்பத்தி நிலையங்களையும் வெனிசுவேலா அரசு தேசியமயமாக்கியது. அமெரிக்க கம்பெனிகளின் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டன. இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் பல கோடி டாலர் முதலீடுகளை இழந்தன. சொற்ப நஷ்ட ஈடு பிரேரிக்கப்பட்ட போதும் அது முறையாக வழங்கப்படவில்லை. இதன் காரணமாகவே அங்குள்ள எண்ணெய் அமெரிக்காவுக்கு சொந்தமானது என்று ட்ரம்ப் இப்போது கூறுகிறார்கள். ஆனால் இது அர்த்தமற்ற வாதம் என்று பலர் தெரிவிக்கிறார்கள். இன்டர்நேஷனல் லோஸ் என்ற சர்வதேச சட்டங்களின் அடிப்படையிலும் வெனிசுவேலாவில் உள்ள எண்ணெய்க்கு ட்ரம்ப் உரிமை கொண்டாட எவ்வித அடிப்படையும் இல்லை. 1980களில் உலக எண்ணெய் விலைகளில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டதாலும் வெனிசுவேலா எண்ணெய் உற்பத்தி தொடர்பான கட்டமைப்புகளை சரிவர பராமரிக்காத காரணத்தாலும் எண்ணெய் மூலமாக வந்த வருமானம் பெருமளவில் குறைந்ததோடு நாட்டின் பொருளாதாரம் மோசமடைந்தது. 1999 பதவிக்கு வந்த ஹியூகோ சாவஸ் வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொந்தமான எல்லா சொத்துக்களையும் தேசியமயமாக்கினார். இதனால் எக்ஸான் மொபில், கொனோகோ பிலிப்ஸ் போன்ற பெரிய அமெரிக்க நிறுவனங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. 2013 நிக்கோலஸ் மண்டூரோ பதவிக்கு வந்தபோது உலக எண்ணெய் விலைகள் மேலும் வீழ்ச்சி அடைந்ததோடு நாடு பொருளாதார ரீதியாக அதில் பாதாளத்தில் விழுந்தது. சர்வதேச ஏற்றுமதி தடைகள் காரணமாகவும் எண்ணெய் மூலமாக வந்த வருமானம் மீண்டும் ஈட்ட முடியாமல் போய்விட்டது.
இப்ப வெனிசுவேலாவில் உள்ள எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை கைப்பற்றி அமெரிக்கா அங்குள்ள எண்ணெய் வளத்தை தமதாக்கிக் கொள்வது அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கட்டும், ஆனா இந்த நிலையில அது சாத்தியமா என்ன? இப்போ
அமெரிக்கா இரண்டு காரணங்களுக்காக வெனிசுவேலாவுக்குள் ஊடுருவிப்பதாக அரசியல் அவதானிகள் கருதுகிறார்கள். முதலாவது காரணம், இப்போதும் வெனிசுவேலா ஏற்றுமதி செய்யும் எண்ணெயின் 70% சீனாவுக்கு செல்கிறது. இதற்கான கொடுப்பனவுகள் சீன நாணயமான யுவானிலேயே நிகழ்கின்றன. வேறு நாடுகள் வாங்கும் எண்ணெய்க்கான கொடுப்பனவு யூரோவில் நிகழ்கிறது. இதன் காரணமாக பெட்ரோ டாலர் என்ற கீர்த்தியை பெற்று சர்வதேச நாணயமாக விளங்கும் அமெரிக்க டாலர் பெருமதியை இழந்து வருகிறது. பிரிக்ஸ் என்ற அமைப்பில் உள்ள நாடுகளும் டாலருக்கு மாற்றாக வேறு நாணயத்தை புழக்கத்தில் கொண்டு வரும் நோக்கத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்பில் இணைந்து கொள்ள மடுரோ ஆர்வம் காட்டி வந்தார். இதில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா உட்பட 10 அங்கம் வகிக்கின்றன. வெனிசுலாவின் நிர்வாகம் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வந்து சேரும் பட்சத்தில் சீனா தனக்கு தேவையான எண்ணெயை பெற்றுக் கொள்வதில் தடைகளை எதிர்நோக்கும். அது மட்டுமல்ல, வாங்கும் எண்ணெய்க்கு அமெரிக்க டாலரிலேயே பணம் செலுத்த வேண்டும். இதனால் சீனா பெரிதும் பாதிக்கப்படும். அடுத்ததாக, வெனிசுவேலாவின் எண்ணெய் உற்பத்தி கட்டமைப்பை விரிவாக்க அமெரிக்க நிறுவனங்களை அங்கு அனுப்பி வைப்பது டிரம்பின் மற்றொரு நோக்கமாகும். வெனிசுவேலாவின் எண்ணெய் வர்த்தகத்தை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது அவரது பிரதான நோக்கமாக இங்கு சொல்லப்படுகிறது.
சத்யநாதன், இப்ப வெனிசுவேலா எடுத்துக்கிட்டா, அது முன்னால வந்து பல பில்லியன் பேரல் எண்ணெயை வந்து ஏற்றுமதி செய்தது, அது இப்போது வெகுவா குறைந்திருக்கிறது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்?
வெனிசுவேலாவில் நிலத்துக்கடியில் 300 பில்லியன் பேரல்ஸ் கச்சா எண்ணெய் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ள போதும் வெனிசுவேலா தற்போது ஒரு நாளைக்கு 1 மில்லியன் பேரல்ஸ்களை மட்டுமே உற்பத்தி செய்கிறது. எண்ணெய் உற்பத்திக்கு தேவையான கட்டமைப்புகளில் மற்றும் இயந்திரங்களில் ஏற்பட்டுள்ள பழுதுகள் காரணமாகவும் இந்த துறையில் பணிபுரிந்த நிபுணர்களும் தொழில்நுட்பவியலாளர்களும் பதவி நீக்கப்பட்டு அரச இராணுவ கண்காணிப்பிலேயே உற்பத்தி நிகழ்வதாலும் எண்ணெயை எடுத்துச் செல்லும் குழாய்கள் பல இடங்களில் மோசமாக பழுதடைந்திருப்பதாலும் இன்றைய நிலையில் எண்ணெய் உற்பத்தி அங்கு பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. டிரம்ப் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களை அங்கு அனுப்பி மீண்டும் எண்ணெய் உற்பத்தியை விஸ்தரிப்பது ஏராளமான பொருட்செலவை ஏற்படுத்துவதும் சிக்கலானதும் ஆபத்தானதுமாகும் என்று இந்த துறையில் உள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்கான செலவு வருடாந்தம் 10 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை ஆகலாம் என்று கணிக்கப்படுகிறது. விநியோக குழாய்கள் கடந்த 50 செம்மைப்படுத்தப்படவில்லை என்றும் இதற்கான செலவு மட்டும் 58 பில்லியனை தாண்டும் என்கிறார்கள். ஆகவே இவ்வளவு செலவில் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் இவற்றை பொறுப்பேற்குமா என்பதும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அங்கு அரசியல் ஸ்திர நிலைமை ஏற்பட்டால் ஒழிய பாரிய அளவில் மீண்டும் எண்ணெய் உற்பத்தியை விஸ்தரிப்பதற்கு அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்ய தயாராக இல்லை என்றே நம்பப்படுகிறது. அதே வேளையில் இவற்றை பாதுகாக்க அமெரிக்க இராணுவமும் நீண்ட காலத்துக்கு அங்கு தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே நேரத்தில் வெனிசுவேலாவின் நிர்வாகம் யாரிடம் இருக்கும் என்பதும் அமெரிக்கா நேரடியாக நிர்வாகத்தை கையேற்பதில் உள்ள அரசியல் சிக்கல்கள், நாட்டு மக்களின் எதிர்ப்பு என்பன பற்றியும் இன்னும் திட்டவட்டமான நிலைமைகள் தெரியவில்லை. அமெரிக்கா தலையிட்டு ஆட்சி மாற்றத்தை அல்லது நிர்வாக மாற்றத்தை ஏற்படுத்திய நாடுகளின் இன்றைய நிலைமை கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்பது மற்றொரு பிரதான விடயமாகும். முன்னாள் துணை அதிபரும் எரிபொருள் சக்தி வளத்துறை அமைச்சரும் தற்போது இடைக்கால அதிபராக பொறுப்பு ஏற்றிருப்பவருமான டெல்சி ரோட்ரிகுவஸின் ஆதரவோடு வெனிசுவேலாவின் நிர்வாகம் முன்னெடுக்கப்படும் என்று டிரம்ப் இப்போது கூறுகிறார். முன்பு எதிர்கட்சிக்கு ஆதரவு அளித்து வந்த அவர் இப்போது எதிர்கட்சியினருடன் பேசுவதில் பயனில்லை என்ற பொருள்பட கருத்து தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க தலையீட்டால் வெனிசுவேலாவுக்கு என்ன நடக்கும் என்ற கேள்வி ஒருபுறம் கேட்கப்பட்டு வரும் நிலையில் அதிபர் டிரம்பின் லிஸ்டில் உள்ள கிரீன்லாந்து, கொலம்பியா, ஈரான், மெக்சிகோ, கியூபா போன்ற நாடுகள் தொடர்பாக டிரம்பின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது குறித்தும் முழு உலகமும் உன்னிப்பாக அவதானித்து வருகிறது.
மிக்க நன்றி சத்யநாதன். இன்னொரு நிகழ்ச்சியில் விரைவில் சந்திப்போம்.
நன்றி வைசல்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.